நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் திரு தர்மன் அவர்களே.
வணக்கம்.
சூல் என்ற நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது உங்களுக்கு அண்மையில் வழங்கப்பட்டது, அதற்கு எங்களது வாழ்த்துக்கள். பொதுவாகவே சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர்களை சந்திக்கின்ற போது அவர்களிடம் கேட்கப்படுகின்ற கேள்வி வந்து, இந்த விருது உங்களுக்கு சரியான நேரத்தில் கிடைத்ததா என்பது தான். ஏனென்றால் சாகித்ய அகாடமி விருது தொடர்பில் முன்வைக்கப்படுகின்ற ஒரு பெரிய விமர்சனம், அது சரியான நேரத்தில் கிடைப்பதில்லை, எழுதியவர் முதுமையடைந்த பின் கிடைக்கிறது என்றெல்லாம் சொல்வார்கள். உங்களை பொறுத்தவரை சூலுக்கு முதலும் நீங்கள் சிறந்த இரு நாவல்களை வெளியிட்டிருந்தீர்கள். இப்போது வந்திருக்கின்ற இந்த விருது தகுந்த நேரத்தில் தகுந்த நூலுக்கு கிடைத்திருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா?
அதாவது இந்த சாகித்ய அகாடமி விருது என்பது இலக்கியத்திற்காக இந்திய அரசாங்கத்தில் வழங்கப்படக்கூடிய மிக உயரிய விருது சாகித்ய அகாடமி விருது. இது வந்து எப்போ கிடைக்கி எப்போ கிடைக்கல என்னங்களேன்னா, பல்வேறு அடுக்குகளை வச்சு தான் இதை செலக்ட் பண்ணுறாங்க. அது வந்து என்னுடைய கோகை நாவல் வந்து இந்த 5 ஆண்டு காலமும் இறுதி சுற்றுக்கு வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு. அடுத்தாப்புல ஒரு புஸ்தகம் அந்த சாகித்ய அகாடமியுடைய செலெக்ஷனுக்கு உள்ள போயிடுச்சுன்னு சொன்னா, தேர்வுக்கு உள்ள போயிடுச்சுன்னு சொன்னா, 5 ஆண்டுகள் மட்டும்தான் அது அங்கே இருக்க முடியும். 5 ஆண்டுகள் பிறகு அது காலாவதி ஆயிரும், அது திரும்ப 6வது ஆண்டில் அது நிற்க முடியாது. இப்போ எனக்கு இந்த கூகை நாவல் வந்து அந்த 5 ஆண்டுகள் எனக்கு சாகித்ய அகாடமி விருதுக்கு அது தேர்வு ஆகாத காரணத்தினால நான் திரும்ப எழுதின இந்த சூல் நாவல் வந்து 2016 உள்ள போட்டியில் உள்ள நுழைஞ்சிட்டது. இப்போ வந்து சாகித்ய அகாடமி விருதுக்கு என்னுடைய சூல் நாவல் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து இன்னொரு விஷயத்தை பார்க்கணும், வயது ஆனவங்க வயது குறைஞ்சவங்க அப்படிலாம் இதில் சொல்ல முடியாது. இப்போ ரொம்ப இளமையான வயது உள்ளவங்க ஒரே ஒரு நாவல் எழுதினவங்களாம் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறாங்க. நம்ம என்ன பொறுத்தளவில் ஒரு சரியான பாதையில் நீ பயணப்பட்டு கொண்டு சென்று கொண்டே இருந்தால் உரிய நேரம் வரும்போது நீ கவனிக்கப்படக்கூடிய ஆளாக மாறுவாய். காலம்னா கொஞ்சம் தாமதமாகலாம், மற்றபடி அந்த தடுக்கவே யாராலும் தடுக்கவே முடியாது என்பது தான் என்னுடைய கருத்து.
சரி ஐயா, இந்த சூல் நாவல் வந்து நீர்நிலைகள் அதாவது கண்மாய்களை அடிப்படையாக வைத்து எழுதியிருக்கிறீர்கள். இந்த நாவல் உருவான பின்னணியை எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா?
இந்த நாவல் வந்து கண்மாய்கள் அல்ல, பொதுவாக நீர்நிலைகளை பற்றிய பராமரிக்க எப்படி நம்ம தவறி இருக்கிறோம் என்பதை பற்றிய ஒரு பதிவு தான் இந்த சூல் நாவல். இது நான் வந்து எப்படின்னா, சோவியத்தில் வந்த ஒரு நிகழ்ச்சி வந்து எனக்கு இந்த சூல் நாவல் எழுதுவதற்கு ஒரு தூண்டுகோலாக இருந்தது. புரட்சியை வெற்றி பெற்று கூட்டு பண்ணைகள் ஃபார்ம் ஆகி சோவியத் அரசாங்கம் வந்து ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கும்போது பிரஷ்னவ் தான் அந்த கூட்டு பண்ணைகளுக்கு அதாவது தரிசு நில மேம்பாட்டுத்துறையை கவனிக்கக்கூடிய மந்திரியாக இருக்கிறார் அவர். அதுக்கு அப்புறம் தான் அவர் ரஷ்யாவுடைய அதிபர் ஆகிறாரு. அப்போ கூட்டு பண்ணைகளுக்கு அவர் சுற்றறிக்கை அனுப்புறாரு. எப்படின்னா, எல்லா விவசாயிகளும் ரஷ்யாவில் வந்து விவசாயிகளுக்கு முழிக்குன்னு பேர், முழிக்குன்னா சம்சாரி விவசாயின்னு பேர். 8ஆம் தேதி நாம் விதைப்பை ஆரம்பிக்க வேண்டும், 4 ஆழத்தில் விதைகள் ஊன்றப்பட வேண்டும், 8ஆம் தேதி மழை ஆரம்பிக்கிறது, ஆகவே 8ஆம் தேதிக்குள் விதைப்பு வேலைகளை கட்டாயமாக நீங்கள் முடித்துவிட வேண்டும், இதை அமுல்படுத்தாவிட்டால் சோவியத் அரசாங்கத்தின் உத்தரவுகளை மீறியவர்களாக கருதப்படுவீர்கள்னு ஒரு சுற்றறிக்கை அனுப்புறாரு பிரஷ்னவ் அவர்கள். அதே மாதிரி எல்லாருமே விதைக்க ஆரம்பிச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சது, அவங்க சோவியத் அரசாங்கத்தினுடைய உத்தரவு இல்லையா கட்டுப்பட்டாச்சு. ஒரு 2 மாசம் கழிச்சு தன்னுடைய கிளாடர் விமானத்துல, 1 நபர் 2 நபர் பிரயாணம் பண்ணக்கூடிய கிளாடர் விமானத்துல அப்படியே சுத்தி பார்த்துக்கிட்டே வர்றாரு கூட்டு பண்ணைகளை. எந்த பண்ணையிலுமே எந்த விதைகளையுமே முளைக்கல, ஒரே ஒரு பண்ணையில கூட்டு பண்ணையில மட்டும் முழங்கால் அளவுக்கு பயிர்கள்லாம் சில்லுன்னு பச்சை பசேல்னு முளைச்சி இருக்குது. இவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. அதே இடத்துல கிளாடர் விமானத்தை இறக்குறாரு. இறக்கி அந்த முழிக்க கூப்பிட்டு என்ன செஞ்ச நீ மட்டும் என்னடா பண்ணணும்னு கேட்கும்போது அவன் சொல்றான், ஐயா உங்களுடைய உத்தரவு எங்களுடைய கூட்டு பண்ணைக்கும் வந்தது, 8ஆம் தேதி மழை ஆரம்பிக்கும் என்று சொல்லியிருந்தீர்கள். என்னுடைய கணக்கின்படி நான் வந்து ஒரு பரம்பரை விவசாயி, எங்களுடைய பூட்டன், எங்களுடைய தாத்தா, எங்களுடைய அப்பன், நான் எல்லாமே விவசாய தொழில் பார்க்கக்கூடியவர்கள். நாங்கள் சில இயற்கையினுடைய சமிக்ஞைகளை வச்சு மழை அளவு என்னைக்கு மழை பெய்யுங்கிறத நாங்கள் கணிப்போம். அதன்படி நான் பார்த்த அளவில் நீங்க சொன்ன டயத்துக்கு மழை பெய்யாது என்பதை நான் உறுதியாக நான் நம்பினேன். அதனால நான் என்ன பண்ணினேன், நீங்கள் 4 ஆழத்தில் விதைய ஊன சொன்னீங்கல்ல, நான் வந்து 6 ஆழத்தில் விதைய ஊனுனேன். அந்த என்னுடைய விளைவு, என்னுடைய விதை ஈரப்பதை இருந்ததுனால மழை பிந்தித்தான், என்னுடைய கணிப்பு தான் சரியா இருந்தது, மழை பிந்தி பெஞ்சது, என்னுடைய வயல்கள், என்னுடைய கூட்டு பண்ண ஜெல்லுன்னு எல்லாம் முளைச்சிருச்சு, இதுதான் நடந்ததுன்னு சொன்ன உடனே பிரஷ்னவுக்கு ஆச்சரியமே தாங்க முடியல. நீ இங்க இருக்க வேண்டிய ஆள் கிடையாது, நீ ஒரு பெரிய சயின்டிஸ்ட், நீ வா யாம் கூட வான்னு சொல்லி அவரை தூக்கிட்டு லெனின்கிராடு கொண்டு போயிடுறாரு. இந்த சம்பவம் வந்து என்னை ரொம்ப பாதிச்சது. ஏன்னா இதே மாதிரி இயற்கை பற்றிய பெரிய ஒரு அறிவெல்லாம் வச்சுட்டு நம்ம எங்க விவசாயிகள் தமிழ்நாட்டுல வந்து அவங்களை வந்து ஒண்ணுக்கு உதவாற ஒரு கிழடுகளா நம்ம மூலையில உட்கார வச்சுக்கிட்டு இருக்கோம். அபரிதமான விவசாயம் பற்றிய அறிவு அவன்கிட்ட இருக்குது, அபரிதமான இயற்கை பற்றிய புரிதல் எல்லாமே அவங்ககிட்ட இருக்குது. அதை பயன்படுத்த தவறிட்டோம் நம்ம அப்படிங்கிறத பற்றி நான் யோசிச்சேன். அதனுடைய விளைவு 2005 நான் என்னுடைய ஆய்வை ஆரம்பிச்சேன். நான் இந்த நீர்நிலைகள் எல்லாம் எப்படி வீணாக்கப்பட்டிருக்கு, பராமரிக்கிறது இதுக்கெல்லாம் என்ன காரணம், பராமரிக்கிற முறையே இவங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி நான் வயோதிகமான சில கிழடுகள் 70 வயசு 80 வயசு 90 வயசு ஆட்கள் எல்லாம் இந்த முழுக்க ஊர் ஊரா போய் நான் விசாரணை பார்த்ததில்ல எனக்கு அற்புதமான சில விஷயங்கள்லாம் கிடைச்சது. என்னுடைய ஆய்வு 10 ஆண்டுகள் தொடர்ந்தது. 2005 2015 வரை என்னுடைய ஆய்வு தொடர்ந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறமாக அந்த 2016 ஒரே வருஷத்துல நான் அந்த நாவலை எழுதி முடிச்சேன். எனக்கு கிடைத்த ஆய்வுகளை வச்சு அந்த நாவல் தான் சூல் சாகித்ய அகாடமி விருதை வாங்கி கொடுத்திருக்கக்கூடிய இந்த நாவல்.
நீங்கள் ஒரு கரிசல் காட்டு எழுத்தாளர், இப்போது இருக்கிற வாசகர்களை பார்த்தால் அவர்கள் இந்த நகர்ப்புற இயந்திர வாழ்க்கையை மையப்படுத்திய இலக்கியங்களுக்கு கொடுக்கின்ற வரவேற்பையும் முக்கியத்துவத்தையும் வந்து தலித் இலக்கியங்களுக்கோ அல்லது இந்த சூல் போன்ற கரிசல் காட்டு இலக்கியங்களுக்கோ கொடுப்பதாக உங்களுக்கு படுகிறதா?
அதாவது நீங்க கேட்டது மாதிரி நகர்ப்புறத்தினர் சார்ந்த விஷயங்கள் அதை பற்றி எழுதுகளுக்கும் வரவேற்கப்படுகிற அளவுக்கு கிராமப்புறம் சார்ந்த இன்னைக்கு வாழ்வுக்கு உயிர்நாடியா இருக்கக்கூடிய நீர்நிலைகள் சார்ந்த எழுத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, நிறைய எழுத்தாளர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா தனக்கு கிடைக்கின்ற ஆதாரங்கள் தரவுகள் எல்லாத்தையுமே அம்பாரமா குமிச்சு வச்சிடுறாங்க, இல்லைன்னா கோபுரம் மாதிரி அடுக்கி வச்சிடுறாங்க. அது வந்து சரிஞ்சு போயிடும், அந்த கோபுரம் வந்து சரிஞ்சு போயிடும். நான் வந்து என்ன பண்றேன்னா ஒவ்வொரு நாவலுக்கு நான் எடுத்துக்கிற இடைவெளியை பாருங்க. என்னுடைய முதல் நாவல் தூர்வை வந்தது 1996, ரெண்டாவது நாவல் கூகை வந்தது 2005, 9 வருஷம் இடைவெளி. மூன்றாவது நாவல் சூழ் வந்திருக்கிறது 2016, அதாவது 11 வருஷம் இடைவெளி. இவ்வளவு காலகட்டங்களை நான் எடுக்கிறேன். ஏன் எடுக்கிறேன்னா அதை சொல்லுகின்ற முறை வெறும் கட்டுரைத்தன்மையோடையும் பத்திரிக்கை மொழியிலையும் எழுதுனா அது நாவல் ஆகாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பத்திரிக்கை மொழியை வந்து படைப்பு மொழி நினைச்சிட்டு எழுதிக்கிட்டுறாங்க. அது வந்து நம்ம சாதாரண வெகுஜன நாளிதழ்கள் படிக்கிறது மாதிரி ஒரு வாசிப்போட நின்று போயிடாது. அது அதுக்கப்புறம் அதை படிக்கவே முடியாது. படைப்பு மொழி என்பது வேறு. இந்த படைப்பு மொழியில நம்ம அந்த விஷயங்களை கிடைச்ச விஷயங்களை கிரியேட் பண்ணி அதை வந்து ஒரு ஒரு புது முறையில சொல்லுகிற பாணி இருக்கு தெரியுமா, அது வந்து நவீன எழுத்துக்கான ஒரு முக்கியமான ஆதாரம் வந்து சொல்லுகின்ற முறைதான். இந்த சொல்லுகின்ற முறையில நாம் சொல்கின்ற போது எல்லா எழுத்துக்களுமே கவனிக்கப்படக்கூடிய எழுத்துக்களாக மாறும். இந்த சூல் நாவல் ஒரே வருஷத்தில் 2 பதிப்புகள் வெளிவந்து இப்போ 3rd பதிப்பும் போய்கிட்டு இருக்குது. எப்படி என்ன சொல்லுகின்ற முறைதான், நீங்க அதை படிச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் அதில் நவீன மிக 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 நவீனமான எழுத்து பணியை நான் கையாண்டிருக்கேன், மிக மிக சாதாரண எழுத்து பணியை நான் கையாண்டிருக்கிறேன். இன்றைக்கு உலக அளவில் மிக பிரமாதமாக எழுதி கொண்டிருக்கிற முருகாமியை நான் வாசிக்கிறேன், டோனி மாரிஸ்னு வாசிக்கிறேன், மார்க்யூஸ் வாசிக்கிறேன். எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் நான் எனக்கான ஒரு எழுத்து பணியை நான் உருவாக்குறேன். தலித் எழுத்து அந்த வார்த்தையை நான் நிராகரிக்கிறேன், ஆட்சேபிக்கிறேன், கோபப்படுறேன். நான் அந்த வார்த்தையை இனிமேல் பயன்படுத்துறாங்க. தலித்துங்கிற வார்த்தையை கெட்ட வார்த்தை அது.
இந்த இடஒதுக்கீடு இலக்கியத்தில் வேண்டாம் என்று நீங்கள் வேறு ஒரு நேர்காணலிலும் சொல்லியிருக்கிறீர்கள், அதற்கு என்ன காரணம் ஐயா, ஏன் அப்படி சொல்ல வேண்டாம் என்று சொல்கிறீர்கள்?
நான் என்ன சொல்ல வரேன்னா பட்டியலினத்து மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களை பற்றிய எழுத்துக்கள் நாங்கள் எழுதுறோம். அதுக்காக நாங்கள் ஏன் தலித் எழுத்தாளர்களா? அப்படின் ரெட்டியார் எழுத்தாளர்கள், தேவர் எழுத்தாளர்கள், கோனார் எழுத்தாளர், ஐயர் எழுத்தாளர் ஏன் சொல்ல மாட்டேங்க கேட்குறேன். எங்களை மட்டும் எழுத்துக்கு தலித் எழுத்தாளர்னு சொல்கிறீங்க? நாங்கள் தலித்து அந்த சாதாரணமாக ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்களுடைய பிரச்சனை விளிம்புநிலை மக்களை நாங்கள் எழுதிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான். நான் ஒரு எழுத்தாளர், ஐ எம் ஏ ரைட்டர், கிரியேட்டிவிட்டி ரைட்டரே ஒழிய நான் தலித் ரைட்டர் கிடையாது. இதில் ஒரு பெரிய அரசியல் சூழ்ச்சி இருக்குது. எப்படின்னு கேளுங்க. தலித் ரைட்டர்னு சொல்லிட்டா அதை யாருமே படிக்க மாட்டாங்க. என்ன அவன் அவங்க பிரச்சனை எழுதியிருப்பான்ப்பா, வேற என்ன எழுதியிருக்க போறான்? ஆக ஒரு பெரிய டேஞ்சர் எங்க மேல சுமத்தப்படுது, ஒரு பயம், எங்களை படிக்காம நிராகரிக்கிறதுக்கு கொண்ட ஒரு அரசியல் சதி அது. அவன் தலித் எழுத்தாளர் அவன் அவன் பிரச்சனை எழுதியிருப்பான், அது எதுக்கு நம்ம படிக்கணும்? ஆக வேற ஆட்களை படிக்காம நிராகரிக்கக்கூடிய அபாயம் ஒண்ணு இருக்கு. இன்னும் ரெண்டாவது பெரிய அபாயம், நீ உன் ஏரியாவுக்குள்ள மட்டும் உள்ள பிரச்சனை மட்டும் எழுதிக்கிட்டு நீ இங்க வந்துடுறாத பாத்தீங்களா, நீ இங்க வந்துடுறாத. இது ஒரு பெரிய அரசியல் சதி. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிடணும். நீ குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை மட்டுமே எழுது, நீ குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர் என்று முத்திரை குத்துவது என்பது திரும்பவும் இது நவீன தீண்டாமை. இதுக்கு பேர் தான் நவீன தீண்டாமை.
தலித் எழுத்தாளர் தலித் எழுத்து என்று சொன்னால் அது நிராகரிக்கப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக சொல்கிறீர்கள். ஆனால் அப்படியான படைப்புகளுக்கு எத்தனையோ அங்கீகாரங்கள் கிடைத்திருக்கின்றனவே, தொடர்ந்தும் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன, பல திரைப்படங்கள் எடுக்கப்படுகின்றன, பரவலாக பேசப்படுகின்றன, பாராட்டப்படுகின்றன இல்லையா?
நாங்கள் வந்து அந்த பிரச்சனையை மட்டும் எழுதலையே. இப்போ இந்த பிரச்சனை நீர் ஆதாரத்தை பற்றி எழுதிருக்கீங்க, இது தலித்து பிரச்சனையா? இது உலகம் முழுக்க உள்ள பிரச்சனை. இன்னைக்கு இப்போ நான் இப்படி ஒரு முக்கியமான பிரச்சனையை எடுத்து எழுதும் போது என்னை அந்த முத்திரவத்தை ஒதுக்குனா எப்படி? நான் என்னை யார் படிப்பாங்க சொல்லுங்க. நான் வந்து என்னுடைய எழுத்துக்களும் சரி, என்னுடைய சிறுகதை அட்டாலும் சரி, நான் உலகளாவிய பிரச்சனைகளை எழுதியிருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர். நான் என்னுடைய மொழி வந்து நான் அதற்காக கட்டமைக்கப்பட்ட ஒரு மொழி. என்னுடைய சாதாரண பேச்சு மொழியை எடுத்துக்கிடுவேன் நான், அந்த படைப்பு மொழியை எடுத்துக்கிடுவேன், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நான் ஒரு மொழி, சரட்டு மொழின்னு ஒரு மொழி கண்டுபிடிச்சிருக்கிறேன். அந்த மொழியில நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன், என்னுடைய பாத்திரங்களை பேச வைக்கிறேன். உலகளாவிய விஷயங்கள், பொதுப்படையான விஷயங்களை தான் நான் எழுதிக்கிட்டு இருக்கிறேன். என்னை போய் ஏன் அந்த முத்திரைக்குள்ளே குத்துறீங்கன்னு நான்
கேட்குறேன். சரி, உங்களது பார்வை அது ஐயா. அடுத்த விடயத்திற்கு வருவோம். நீங்கள் எழுத்திற்குள் நுழைந்தது எழுத்தாளர் கீரா அவரை பார்த்து. அண்மையில் ஞானபீட விருதும் அறிவிக்கப்பட்டது. பெரும்பாலும் கீரா அவர்களுக்கு தான் இது கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது, ஆனால் கிடைக்கவில்லை. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
அதாவது இந்த ஞானபீட விருதும் சரஸ்வதி சம்மான் விருதும் தனியாருடைய ட்ரஸ்டியால் கொடுக்கப்படக்கூடிய விருது. ஒன்று அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கிடணும். அரசாங்கத்தால் கொடுக்கப்படக்கூடிய விருது அல்ல. தொகை வேணா பெரிய தொகை, 5 லட்சமா இருக்கலாம். கீரா அவர்கள் வந்து இல்லைன்னா நாங்கள்லாம் இல்லை, நான் மட்டும் இல்லை, ஒரு 10-15 எழுத்தாளர்கள் இங்கே கோயில்பட்டி இந்த கரிசல் பிரதேசத்தை சுற்றி உள்ள எழுத்தாளர்களே கிடையாது. நான் வந்து ஒரு நல்ல எழுத்தாளரே ஒழிய ஒரு எழுத்தாளரே உருவாக்கக்கூடிய எழுத்தாளர் நான் இல்லை. அந்த வகையில் நான் 3 பேரை நான் திரும்ப சுட்டி காட்டுவேன். நான் ஒன்று தென் மாவட்டங்களில் மதிப்பிற்கும் மரியாதைக்கு முறையாக எழுத்தாளர் மறைந்த காலம் சென்ற சுந்தர ராமசாமி அவர்கள். அடுத்தார் போல மதிப்பிற்கு மரியாதைக்கு முறையாக தோழர் டீகா சிவசங்கரன், டீகாசி என்று அழைக்கப்படக்கூடிய ஞானபீட விருது பெற்ற டீகா சிவசங்கரன் அவர்கள். மூன்றாவதாக எங்களுடன் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிற 98 வயது நிரம்பிய மதிப்பிற்குரிய என்னுடைய ஆசான் கே ராஜநாராயணன் அவர்கள். இவர்கள் எல்லாம் எழுத்தாளர்களை உருவாக்கியவர்கள். அந்த வகையில கீராதான் எங்களுக்கு குரு. ஆனால் அவரை ஒரு பின்பற்றி நான் எழுத்தாளர் நான் ஆகிட்டேன்ன ஒழிய கடைசி வரைக்கும் நான் அவருடைய எழுத்து பாணியில் அவர் மாதிரியே எழுதிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. கால மாற்றங்கள் நிகழுது. இன்னைக்கு புதுசுங்கிறது நாளைக்கு பழசாயிருது. பாஸ்ட் மூமெண்ட்ஸில் உலகம் போயிட்டு, குலாப் தேசத்தில் உலகமயமாக்கல் வருது, என்னென்னமோ நிகழ்ந்துகிட்டு இருக்கு. இதுகளை எல்லாத்தையுமே நான் கதைக்கான கருக்களாக எடுக்கின்ற போது நான் பயன்படுத்திய அந்த கீராவினிடமிருந்து கற்றுக்கொண்ட அந்த தட்டை மொழி எனக்கு பயன்பட மாட்டேங்குது. அப்போ நான் புதிய ஒரு மொழியை நான் கண்டடைய வேண்டிய அவசியம் இருக்கிறது, புதிய ஒரு மொழியை. ஆக நான் எனக்குள் உருவாக்கிக்கிட்ட ஒரு புது மொழியின் மூலமாக தான் சில சொல்ல முடியாத விஷயங்களை சொல்ல முடியுது. போஸ்ட் மாடர்னிஸ்ட் ரைட்டிங், மேஜிக்கல் ரியலிஸ்ட் ரைட்டிங் எல்லாம் தேவைப்படுது. சில விஷயங்கள் சொல்ல முடியாத விஷயங்களை சொல்லுவதற்கு இந்த பத்திரிக்கை மொழி, தட்டை மொழி இதெல்லாமே பயன்படாது. அது வந்து கட்டுரைத்தன்மையோடு தான் இருக்கும். அப்போ நான் எனக்குள்ளான ஒரு மொழியை நான் கண்டடைய வேண்டி இருக்குது. அதில் நான் வந்து இப்போ கீராவை விட அடுத்த ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஆனால் ஒரு பேச்சில் நான் சொல்லியிருந்தேன், நான் கீராவினுடைய தோள்களிலும் பூமணியினுடைய தோளிலும் கையை போட்டுட்டேன், இப்போ சமமாக வந்துட்டேன். ஆனால் இவர்களுக்கெல்லாம் முன்னோடியான கு அழகர்சாமி என்கின்ற ஒரு மகா கலைஞன் முன்னால் நான் கிட்ட நெருங்க முடியவில்லை. நான் கிட்ட நெருங்குகின்ற போதெல்லாம் என்னை அவர் பஸ்பமாக்குகிறார். ஏன்னா அவர்த்த ஒரு எளிமை இருக்குது, கு அழகர்சாமிட்டு உள்ள ஒரு எளிமை இருக்கு இல்லையா, அது எனக்கு கைகூடவே மாட்டேங்குது. எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறேன், நான் தோத்தான் போய்கிட்டே இருக்கிறேன். அவரை நான் இன்னும் அண்ணாந்து தான் பார்த்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஊடகத்தில் நான் பேட்டியே கொடுத்துருந்தேன். அதுதான் உண்மை. மொழி என்பது எழுத்தாளர் ஆக்குன கீரா குரு, அது இன்றைக்கும் அசைக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிறார் எங்களுக்கு குருஸ்தானத்தில். ஆனால் நான் குருவை மிஞ்சிய சீடனாக அல்லது குருவை விட்டு விலகிய சீடனாக எனக்குள் புதிய ஒரு பாதையை நான் கட்டமைத்துக் கொண்டு அதிலே பயணப்படுகின்ற ஒரு எழுத்தாளனாகத்தான் நான் இன்று என்னுடைய எழுத்துக்களை வடிவமைத்துக் கொண்டிருக்கின்றேன்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் சூல் என்ற நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ள எழுத்தாளர் தர்மன் அவர்கள். உங்களுக்கு வந்து பலதரப்பட்ட எழுத்து வந்து கைகூடி வருகிறது. விவசாயம் சார்ந்து எழுதுவது, வட்டார வழக்கில் எழுதுவது, அதோடு இந்த நகைச்சுவையையும் அதற்குள் கொண்டு வருவது. இப்போதெல்லாம் தீவிர இலக்கியத்தில் நகைச்சுவை, அதாவது பகடியாக எழுதுவது அல்லது அதை சேர்த்து கொள்வது குறைந்து விட்டதாக அல்லது இல்லாமல் போய்விட்டதாக உங்களுக்கு படுகிறதா?
இல்லாமலே போய்விட்டது. ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தலை சிறந்த ஒரு பகடி எழுத்தாளர் என்று எடுத்துக்கொண்டால் மா அரங்கநாதனைத்தான் நான் சொல்லுவேன். மா அரங்கநாதனுடைய பகடி மாதிரி யாருமே செய்ய முடியாது. அதாவது கேலி கிண்டல் என்பது வேறு, பகடி என்பது வேறு. பகடி என்பது நினைத்து நீங்கள் சிரிக்கக்கூடிய வகையில் இருக்கும். மிக நுணுக்கமாக, துளியும் ஆபாசம் இல்லாமல், துளியும் ரெட்டர்த்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மகா கலைஞன் மா அரங்கநாதன் அவர்கள். நான் மா அரங்கநாதனுடைய எழுத்துக்களை அப்படியே நான் கேப்சர் அபகரிச்சுக்கிட்டேன். அந்த பகடி அவற்றிருந்து நான் அபகரிச்சுக்கிட்டேன். நான் அதை வந்து சொல்வதற்கு நான் வெக்கப்படலை, சொல்வதற்கு நான் கொஞ்சம் கூட கூச்சப்படலை. மா அரங்கநாதன் தேர்ந்து தான் கீராட்டிருந்து எப்படி எழுத்தினுடைய எழுத்து முறைகளை வாங்கிக்கிட்டேனோ அதே மாதிரி இந்த பகடி பண்ணுவதில் வந்து எனக்கு மா அரங்கநாதன் தான் முன்னோடி. ரொம்ப இயல்பாக இருந்த அந்த நகைச்சுவை உணர்வு என்பது இப்பொழுது இல்லாமலே போய்விட்டது. அது தமிழ் இலக்கியத்திலேயும் காணாமல் போய்விட்டது. அப்படியே ஒன்று ரெண்டு வந்தால் கூட அது வக்ரமான ஒரு ஒரு சொல்லாடலாக வக்கர புத்தியுடனும் ரெட்டை அர்த்த வசனத்திலையும் காமத்தை கிளறக்கூடிய ஒரு அர்த்தத்தில் தான் அந்த பகுதிகள் பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன், கருதுகின்றேன். என்னுடைய எழுத்துக்களிலே கிராமங்களிலே யதார்த்தமாக பேசக்கூடிய அந்த பகடி என்பது ரொம்பவும் அதில் நான் பயன்படுத்திருக்கிறேன். ரசித்து ரசித்து சிரிக்கக்கூடிய சில இடங்கள்லாம் அதில் இருக்கிறது. ஒரு சிலர் என்கிட்ட அந்த புத்தகத்தை படிச்சுட்டு சொல்றாங்க, ஓ உங்களால வீட்லயே எங்களுக்கு பிரச்சனை வந்துடும் போல தெரியுது, திடீர் திடீர்னு ஏயா சிரிக்க லூசான்னு கேட்கறாங்க என் மகனும் மனைவியும் மக்களும் அப்படிங்கிற அளவுக்கு ரசிக்கக்கூடிய சில இடங்கள்லாம் சூழ்நாவல நான் பதிவு பண்ணியிருக்கிறேன்.
அடுத்ததாக ஒரு கேள்வி வந்து, இந்த விருது பெறுகின்ற அல்லது பேசப்படுகின்ற நாவல்கள் திரைப்படமாக எடுக்கப்படுவதை பற்றியது. உதாரணமாக உங்களது தாய்மாமன் பூமணி, அவரது வெக்கை நாவல் அண்மையில் வெற்றிமாறன் அவர்களால் அசுரன் என்ற திரைப்படமாக எடுக்கப்பட்டது. ஆனால் அதில் முதற்பாதி அந்த வெக்கை நாவலை தழுவியதாக இருந்தாலும் இரண்டாம் பாதியில் அப்படி இருக்கவில்லை. திரைமொழியாக இப்படியான நூல்களை நாவல்களை கொண்டு வருவதன் மூலம் அது அதிகப்படியான மக்களை சென்றடையும் என்று நினைக்கிறீர்களா, அல்லது இப்படி செய்வதால் அந்த நூலின் அல்லது அந்த கதையின் ஆன்மா சிதைக்கப்படுகிறது என்பதாக உங்களுக்கு படுகிறதா?
வேற மொழிகள் இப்போ நம்ம பதற்பாஞ்சாலி எடுத்துட்டேன்னு சொன்னா புகழ்பெற்ற ஒரு நாவலத்தான் சத்யஜித் ராய் வந்து திரைப்படமாக்கியிருக்கிறாரு. அதே மாதிரி இன்னைக்கு செம்மீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா மகா கலைஞன் நம்ம தகலி சிவசங்கர பிள்ளையுடைய நாவலத்தான் ராமகரியாத் படமாக்கியிருக்கிறாரு. அதெல்லாம் மிக மிக கலை நுட்பத்துடன் கூடிய படங்கள். அதே மாதிரி நிர்மல் நிறைய படங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். வேறு மொழிகளில இதெல்லாம் நிகழ்ந்து 10-20 ஆண்டுகள் 30 ஆண்டுகளாக ஆயிருச்சு. தமிழ் மொழியை பொறுத்தளவுல, தமிழ் ஊடகங்கள் திரைப்படங்களை பொறுத்தளவுல நாவலை திரைப்படமாக்குவது என்பது மிக 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 அபூர்வம். அசுரன் படத்தை பற்றி நீங்க சொன்னீங்க, அசுரன் படத்துக்கு வெக்கைக்கு சம்பந்தமே கிடையாது, அது வேற இது வேற. பூமணிங்கிற பேருக்கு மட்டும்தான் அந்த பேரு புகழ் எல்லாமே வந்திருக்க ஒழிய ஒரு வரி கூட அந்த படத்துலேருந்து அவங்க எடுக்கவே இல்லை. நான் சொல்லுவேன், நான் அந்த படத்தை பார்த்துட்டேன், நான் 40 வருஷம் புதுசாக படம் பார்க்கல, இது அதுக்காகவே படம் பார்க்க போனேன், தேவையில்லை. இப்போ என்னுடைய இந்த நாவலை படமாக்குவதற்கு, என்னுடைய எழுத்துக்களை விளைவேற்றுவதற்கு பல்வேறு முயற்சிகள், 5 இயக்குநர்கள் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. இது அப்படியே எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு முடியவே முடியாது, எடுக்கவே மாட்டாங்க. அது அவங்களுடைய இதுக்கு தான் எடுப்பாங்க. ஏனெனில் தமிழ் திரைப்பட உலகத்தை பொறுத்தளவில் 5 கோடியை 10 கோடி ஆக்குகின்ற வித்தைகளை கற்றவர்களும் அந்த வித்தைகளை நமக்கு செய்து கொடுப்பார்கள் என்பவர்களும் தான் இயக்குநர்களாக இருக்கிறார்கள், தயாரிப்பாளர்களும் அதை நம்பித்தான் பணத்தை கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஒழிய ஒரு கலாபூர்வமான சிருஷ்டியாக இருக்க வேண்டும், லாப நோக்கத்திலே கொஞ்சம் குறைவாக இருந்தால் பரவாயில்லை அப்படிங்கிற மனோபாவம் உள்ள தயாரிப்பாளர்களும் சரி இயக்குநர்களும் சரி தமிழ் திரைப்பட உலகத்தில் இல்லவே இல்லை, இனிமேல் வந்தால் உருவாகலாம். ஆகவே என்ன இந்த மாதிரியான கதைகளை அவர்கள் நாவல்களை படமாக்குகின்ற போது முற்றாக சிதைத்து, எனக்கு நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு, என்னுடைய சிறுகதைகள் நிறைய தொடர்களாக எடுக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் என்னுடைய தொடர் நான் பார்க்கும்போது இது யாரோ உடைய எழுதின கதை மாதிரி தான் எனக்கு தெரியுது. அந்த மாதிரி சரி, அதற்கு அவர்களுக்கு சில நிர்பந்தங்கள் இருக்கலாம், அவர்களுக்கு சில நிர்பந்தங்கள் இருக்கலாம். 8 கோடி நீ 10 கோடி ஆக்கி கொடுப்பியா, அப்பத்தான் பணம் கொடுப்பான் ஃபைனான்சியல் சொல்லலாம், அதற்காக காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு அந்த மாதிரியான ஒரு இதுதான் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே இந்த மாதிரியான ஒரு நாவல்களை ஒரு கிராமியம் சார்ந்த உயிர் ஆதாரமான ஒரு உலகளாவிய ஒரு பிரச்சனை சார்ந்த விஷயங்களை இவர்கள் படமாக்குவது என்பது சாத்தியமே இல்லை இங்கே.
சரி, நிறைவாக ஒரு கேள்வி ஐயா, உங்களது இப்போது வெளிவந்திருக்கின்ற 13வது மையவாடி அந்த நூல் பற்றியும் இன்னும் என்னென்ன படைப்புகளை நீங்கள் எழுதி கொண்டிருக்கின்றீர்கள், என்னென்னவெல்லாம் வெளிவர இருக்கின்றன, உங்களது எழுத்து பயணம் பற்றி சொல்லுங்கள்.
இந்த 13வது மையவாடி நாவல் என்பது முழுக்க 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 நான் வேறு தளத்தில் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் தினமும் பேசக்கூடிய விஷயம் மதம் மதம் மதவாதம் மதவாதம் அது இதுன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க எல்லா எழுத்தாளர்களும் முற்போக்கு இயக்கங்களும் எல்லா எழுத்து. ஆனால் மதத்தை பற்றி ஒரு சிறுகதை கூட இங்கே யாரும் இது வரைக்கும் எழுதலை. ஆனால் வேறு மொழிகளில், ஐரோப்பிய மொழிகளில், இந்திய மொழிகளில் எல்லாம் இப்போ கூட சமீபத்தில் கேரளாவில் 2 பிரமாதமான நாவல்கள் கிறிஸ்துவ மிஷினரியை விமர்சனம் பண்ணி வந்திருக்கின்றது. ஒன்று ஆமன் என்கின்ற நாவல், ஒரு கன்னியாஸ்திரி அதில் மதத்திலிருந்து சபையிலிருந்து வெளியேற்றப்பட்ட பின் அவள் எழுதின ஒரு நாவல். ரெண்டாவது இப்போ கர்த்தருடைய நாமத்திலே என்ற ஒரு நாவல், மிக பிரமாதமான நாவல் மலையாளத்தில் வெளியாகிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் யாருமே அது செய்யறதுக்கு தயாராக இல்லை. என்னுடைய இந்த நாவல் 13வது மையவாடி என்கின்ற நாவல் முழுக்க முழுக்க கிறிஸ்தவ மிஷினரிகள் குறிப்பாக கன்னியாஸ்திரிகள் துறவிகள் பெற்ற நாவல். நான் சொல்கின்றேன், அதாவது கடல், வனம், சிறைச்சாலை இந்த மூன்றை பெட்டிய பதிவுகள் வந்து ரொம்ப 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 கம்மி. இப்ப நான் அதனால இந்த மூன்றை பெட்டி நான் உள்ள படைப்புகளை நான் படிக்காவிட்டால் நான் சிபாஸ் பண்ணுவேன். சோபா சக்தியினுடைய இம் நாவல் முழுக்க சிறைச்சாலையில உள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள், இதை நீங்க கட்டாயம் படிங்கன்னு சொல்லுவேன். அடுத்தாப்புல சு பாலமுருகனுடைய சோழகர் தொட்டி, வனத்தில பழங்குடியின மக்கள் வாழ்க்கையை பேசக்கூடிய ஒரு நாவல், அதை சொல்லுவேன். அடுத்து ஜோடி குருஷனுடைய ஆலிசூல் உலகு, கடல்ல நடக்கக்கூடிய அத்தனை விஷயம், இது மூன்றுமே எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு எது அந்த இந்த நாவல்களில் இலக்கிய தரம் குறைவாக இருந்தாலும் கூட அதை பற்றி நான் முழுமையாக தெரிந்து கொள்வதற்காகவாவது நான் வாசித்தாக வேண்டும். அதே மாதிரி தான் இந்த கிறிஸ்தவ மடங்கள், அதாவது கன்னியாஸ்திரிகளும் துறவிகளும் இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்தவ மடங்கள் வந்து தடை செய்யப்பட்ட இடமா? அது ஒரு புதிரான மர்மமான இடமா? அதை பற்றி தெரிந்து கொள்ளவே கூடாதா? அதை பற்றி எழுதவே கூடாதா? உடனே மத முத்திரை குத்துவது. எந்த மதத்தை பற்றி நம்ம எழுதுவதுக்கு எல்லா சுதந்திரமும் உண்டு. நம்ம வந்து மதவாதியோ அரசியல்வாதியோ கிடையாது. ஒரு கலைஞன் எதுக்குள்ளேயுமே அடைக்க, ஒரு நல்ல ஒரு ஒரிஜினல் கலைஞன் வந்து நீங்க எந்த முத்திரையும் குத்தி அடைச்சிட முடியாது. அதனால தான் இந்த நாவலை வந்து முழுக்க முழுக்க கிறிஸ்தவ மிஷினரிஸை பற்றிய நாவல் இது. 13வது மையவாதி இப்பதான் சமயத்தில் வெளிவந்திருக்கு. இனிமேல் தான் அதனுடைய விமர்சனங்கள் மற்ற எல்லாமே வர ஆரம்பிக்கும். இப்ப நான் அந்த 13வது மையவாதிக்கு அப்புறமாக ஒரு நாவல் எழுதிக்கிட்டு இருக்கேன். இப்ப 148 பக்கம் எழுதிட்டேன். இது வந்து 1780 அப்புறம் மதுரையில மதுரைக்கு தென்பக்கம் கன்னியாகுமரி வரைக்கும் நடந்த முக்கிய நிகழ்வுகளை மையப்படுத்திய ஒரு நாவல். இந்த நாவலினுடைய கதாநாயகன் யாருன்னா, 1780-90களிலே தமிழ்நாட்டுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன், ஊமத்துறை, மருத சகோதரர்கள், வெள்ளையத்தேவன், சுந்தரலிங்கம் போன்ற ஆட்களை எல்லாம் வேட்டையாடி கொன்று ஒழித்த ஒரு மகா மனிதனான பிரிட்டிஷ் மேஜர் வேல்ஸ் துறை எழுதிக்கிட்டு இருக்கிறப்போ 140-150 பக்கம் போயிடுச்சு. இது ஒரு 600-700 பக்கம் வரும்.
சரி ஐயா, இப்படி நிறைய படைப்புகள் உங்களிடம் இருந்து வர வேண்டும். இன்னும் நிறைய நிறைய விருதுகளும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். உங்களது எழுத்து பணி தொடரட்டும். இந்த நீண்ட நேர்காணலுக்கு மிக்க நன்றி ஐயா. உங்களுக்கு மீண்டும் ஒரு தடவை எங்களது வாழ்த்துக்கள்.
நன்றி, வணக்கம். ஆஸ்திரேலிய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நன்றி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.